கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
34 அத்தியாயம். வருக இளவரசரே, வருக.
வல்லவரையரே, தாங்கள் இன்று பூரண ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். இடமும் உணர்ச்சியும் சட்டென்று மாறும் போது உடல்நிலை பாதிக்கப்படலாம். நீங்கள் சற்று இலை பாரத்தான் வேண்டும். இது என் கட்டளை என்றார்.
ஆமாம், நான் என் அரண்மனையிலேயே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றேன். நீராடி புத்தாடை உடுத்தி சுவையான உணவு உண்டு இலை பாருங்கள். மற்றவற்றை பிறகு பேசுவோம், வாருங்கள் போகலாம் என்றார் பழுவேட்டரையர்.
மதுராந்தகர் பழுவேட்டரையரை அழைத்து,
இப்பொழுதே யாராவது ஆற்றங்கரை நந்தவனத்திற்கு சென்றால் நல்லது. நான் ஒரு திருமுகம் அனுப்புகிறேன். தங்க பேழையில் இட்டு இளவரசரிடம் அளித்து என் சார்பில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றார்.
பழுவட்டரையரும் கண்டரனும் செல்வதாக ஏற்பாடாகியது. அதற்குள் தக்க முறையில் வரவேற்பு அளிப்பதற்கான திட்டங்களை பழுவட்டரையர் கூறினார். கண்டரன் மதுரனும் பழுவட்டரையரும் மன்னரின் திருமுகத்தோடு ஆற்றங்கரை நந்தவனத்தை நோக்கி சென்றனர். அந்த போதில் அருண்மொழிவர்மன் நந்தவனத்தை சுற்றி பார்த்துவிட்டு அந்த நந்தவனத்தின் ஒரு மூலையில் உள்ள குடிலில் இருந்த மூதாட்டியாரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அந்த மூதாட்டையார், சிவனடியார்தான் அருண்மொழி என்று எப்படி அறிவார்? அந்த மூதாட்டியின் மகனை அருண்மொழி அறிவார். அவன் கைகோள படையில் வீரனாக பணியாற்றி வந்தார். அவர்களுக்கு தனி இருப்பிடம் உண்டு. எனினும் மூதாட்டியார் அதை விரும்பி நந்தவனத்தின் ஒரு பகுதியில் சிறு குடிலை அமைத்து வாழ்ந்து வந்தார். சிவனடியாரை கண்டவுடன் அவளுக்கு மகிழ்வு பொங்கியது. கம்பு மாவினால் ஆன அடையை அப்போதுதான் சுட்டுக் கொண்டிருந்தார். சுட்ட சுட இரண்டு அடைகளை கீரை குழம்பு வார்த்து மண் மூடியில் பணிவுடன் கொண்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டினாள். அந்த வேளையில் தேவ அமுதமாக அவை தோன்றின. கனிந்து வீழ்ந்த கொய்யா பழங்களும் செவ்வாழை பழம் இரண்டும் கொணந்தளித்தாள் மூதாட்டி.
உங்கள் மகன் நலமாக இருக்கின்றானா என்று சிவனடியார் கேட்டவுடன் மூதாட்டியார் திடுக்கிட்டார்.
தன் மகனை இவர் தெரிந்து வைத்திருக்கின்றாரே, இவர் முற்றம் உணர்ந்தவரோ என்று எண்ணியவுடன் அவர் மீது மூதாட்டிக்கு பக்தி நெருங்கியது.
நலமாகவே இருக்கின்றார். கோட்டைக்குள்ளே தன் சகோதரியோடு குடித்தனமும் இருக்கின்றார். அவன் மட்டும் வாரம் ஒரு முறை என்னை பார்த்து போகின்றார். எனக்கு இந்த நந்தவனத்தை விட்டு பெரிய மனமில்லை. என் கணவர் இந்த நந்தவனத்தை தன் உயிர் போல் காத்து வந்தார். ஒவ்வொரு பூவும் அவர் அறிவார், ஒவ்வொரு செடியும் அவருக்கு தெரியும். அப்போது இந்த தோட்டம் எவ்வளவு செழிப்போடு இருந்தது. அரசகுமாரிகள் வந்து இன்பமாக பொழுது போக்குவார்கள். இளைய பிராட்டியாருக்கு இந்த தோட்டத்தின் மீது உயிர். இங்கு வரும் போதெல்லாம் அவர் என்னை நீலா நீலா என்று அழைக்கும் முறை ஒன்று போதுமே. தேவியாரை பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. இளவரசி வானவன் மாதேவி மட்டும் அன்புக்கு சளைத்தவளா? அந்த பெண் தங்க கம்பி. சோழ நாட்டு மக்கள் பெரும் பாகியம் செய்தவர்கள். வானவன் மாதேவியாரை போன்ற ராணியை பெறுவதற்கு அவர்கள் மாதவம் செய்திருக்க வேண்டும். ஆனால் பாவம், இரு பெண்களும் அதிர்ஷ்டமற்றவர்கள். இல்லாவிட்டால் வானவன் மாதேவியார் தன் இளவரசரை பற்றிய செய்தி ஏதும் அறியாது வாடுவாளா? அரசு குடும்பத்தவர்கள் என்றால் சகல சுகபோகங்களோடு வாழ்பவர்கள் என்று சொல்கின்றார்கள். அவர்களுக்குள்ள வேதனையும் தொல்லையும் சாதாரண மக்களுக்கு கூட இல்லை
என்று பேசிக்கொண்டே போனாள். அருண்மொழியின் உள்ளம் நெகிழ்ந்தது. மூதாட்டியாரின் அன்பு உள்ளம் கண்டு ஆனந்தமடைந்தார். இளவரசர் பதவி, நாடு, நகரம், மாளிகை, வாழ்வு எல்லாம் விட்டு இப்படியே குடிசை அருகே மனம் கமழும் கம்பு அடையை தின்று கொண்டு காலம் கழிக்கலாமே என்று தோன்றியது. அவர் அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டு அதன்படி சாதாரண பிரஜையாக ஆகிவிட பழுவேட்டரையர் விட்டுவிடுவாரா? கட கடக்கு என்று குதிரையின் குளபடி ஓசை கேட்டது. கீச் கீச் என்று பறவை ஒளியும் மொய் என்ற வண்டோசையும் மட்டும் நிறைந்திருந்த அந்த நந்தவனத்தில் குதிரை குளம்படி ஓசை புது செய்தியை கொண்டு வருவது போன்று இருந்தது. மூதாட்டியாரும் சிவனடியாரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். பழுவேட்டரையரும் கண்டரனும் குதிரையின் நின்று கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் நந்தவனம் முழுமையும் சுற்றி பார்த்தும் காணாமல் கடைசியில் அந்த இடத்திலே பேச்சு குரல் கேட்கவே அங்கு வந்தனர். பழுவேட்டரையரும் கண்டரன் அமுதனும் மன்னரின் திருமந்திர ஓலையை சிவனடியாரிடம் கொடுத்தனர். பழுவேட்டரையரும் அருண்மொழியும் மனம் விட்டு பேசினர். மதுரன் கண்டரன் கண்களில் நீர் ததும்பி அருண்மொழியிடம் பேசி அவரை உடனே அரண்மனைக்கு வருமாறு அழைத்தான். எல்லோருக்கும் தெரிந்த பிறகு இனியும் மாறுவேடத்தில் இருப்பது உசிதமன்று என்று எண்ணம் கொண்ட அருண்மொழி வந்தியத்தேவனின் விடுதலையை பற்றி அறிந்தவுடன் அரண்மனைக்கு திரும்ப முடிவு செய்தார். ஆதித்த கரிகாலனை கொன்றவரை கண்டுபிடிக்கும் பணியை வந்தியத்தேவனோடு சேர்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும். தஞ்சை மாநகரமே கழிப்பில் மூழ்கியிருந்தது. கடந்த 12 ஆண்டுகள் காணாத குதூகலம் எங்கும் நிறைந்திருந்தது. வந்தியத்தேவன் விடுதலை, அருண்மொழி நாடு திரும்பிவிட்டார் என்ற செய்தி ஆகிய இரண்டுமே மக்களுக்கு ஆனந்தத்தை ஊட்டின. நல்ல செய்திகளை அளித்த அந்த நாளை அவர்கள் போற்றினர். பரபரவென்று வீதிகளிலே தோரணங்கள் கட்டியிருந்தனர். மாவிலையும் தென்னம் குருத்தோலையும் காற்றில் அசைந்தாடின. புலிக்கொடி கம்பீரமாக அசைந்து இளவரசரை வா வா என்று அழைத்தது. வீடுகளின் வாயில்களில் தண்ணீர் தெளித்து கோலமிட்டிருந்தனர். அருண்மொழி வரும் வழியிலே அவரை காண நகர மக்கள் திரண்டு வந்து வீதியின் இருமருங்கிலும் நின்றனர். மேன் மாடத்திலும் வீட்டு தாழ்வார மேடையிலும் மக்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு அருண்மொழியை காண நின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு இளவரசரின் பெருமையை எடுத்து கூறினர். கடை வீதியிலே வாணிபம் தடைபட்டது. வணிகர்கள் இளவரசரை காண விரைந்தனர். அதோ வருகின்றார், அதோ வருகின்றார் என்று மக்கள் ஆரவாரம் செய்தனர். குதிரை மீது ஏறி யாராவது வீரன் ஓடி வந்தால் தொடர்ந்து அருண்மொழி என்று அந்த திக்கை நோக்கினர். அருண்மொழிவர்மர் வாழ்க, இளவரசர் வாழ்க, நாடு பல சென்று நலனோடு திரும்பி இளவரசர் அருண்மொழி வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தொலி எங்கும் எழுந்தது. மக்களின் ஆரவாரமும் வாழ்த்தொலியும் நாகைக்கு அருகிலிருந்த கடலே தஞ்சை வீதிக்கு வந்துவிட்டதோ என்று என்ன தோன்றினார். குதிரை படைகள் அணிவகுத்து வந்தன. குதிரைகள் அசைந்தாடி செல்வதற்கு ஏற்ப அவற்றின் மீது வீரர்கள் குதித்தவாறு கம்பீரமாக அமர்ந்து வந்தனர். புழுதி படை வீரர்கள் பெருமையோடு மார்நிமிர்ந்து வந்தனர். தேரிலேறி முக்கிய அதிகாரிகள் வந்தனர். யானை மீது முரசு ஏற்றி அதை அதிர செய்த வண்ணம் வந்தனர். எக்காலம் முழங்கியது, நுந்துபி ஒலித்தது, கொம்பும் தாரையும் தப்பட்டையும் முழங்கின. சோழ நாட்டு பட்டத்து யானை முகபடாம் முதலிய அலங்காரங்களோடு அசைந்தாடி வந்தது. அதன் மீது தங்க அம்பாரி மேல் அருண்மொழி எளிய உடையோடு இனிய முகத்தோடு அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் பொன்முறுவல் பூத்திருந்தது. அவர் வீதியின் இரு புறங்களிலும் திரும்பி பார்த்து கையை அசைத்து தன் அன்பினை மக்களுக்கு தெரிவித்த வண்ணம் வந்தார். ஊர்வலம் மெல்ல நகர்ந்து அரண்மனை வாயிலை அடைய வெகு நேரம் பிடித்தது. மாலை கதிரவனின் கிரணங்கள் மேற்கு திக்கில் இருந்து வீசி ஊர்வலத்துக்கு தனி சோபையை ஏற்படுத்தின. அரண்மனை வாயிலில் மன்னர் மதுராந்தகர் சிவிகையில் வீற்றிருந்தார். அவர் மெல்ல மாடத்திலிருந்து கீழிறங்கி அரண்மனை வாயிலுக்கே வந்துவிட்டார். உடல் நோயெல்லாம் நீங்கிவிட்டது போன்ற உணர்ச்சி அவருக்கு. அவர் அருகே பழுவேட்டரையர் கம்பீரமாக நின்றார். வல்லவரையர் வந்தியத்தேவன் களைப்பு நீங்கி புத்தாடை அணிந்து சிவிகையின் அருகே நின்று கொண்டிருந்தார். மற்றும் அமைச்சர் பிரதானிகள் ஒருபுறமாக நின்றிருந்தனர். மதுரன் கண்டரன் புத்தாடை அணிந்து திருநீறு நெற்றியில் அணிந்து பளிச்சிட இங்கும் அங்கும் சென்று வாரியிருந்தார். அரண்மனை முன்வாயில் மேல் மாடத்தில் அரசிலங்குமாரிகள் குழுமியிருந்தனர். குந்தவை முகத்தில் குதூகலம் கூத்தாட நின்றிருந்தாள். அவள் அருகே வானதி. அவள் இதயத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி உடலையே ஒருவித படபடப்பு ஏற்படுத்துமாறு செய்தது. பெரிய பழுவேட்டரையர் மகளுக்கு உடலில் ஒருவித பரபரப்பு. மதுரன் கண்டரனை காண்பதும் சற்று கண்களை மூடி மெய்மறந்து ஏதோ யோசிப்பதும் பிறகு ஊர்வலம் கோட்டை வாயிலை கடந்து விட்டதா என்று காணுவதுமாக இருந்தாள். இன்பவள்ளிக்கு வியப்பு தாங்கவில்லை. அவளும் வரப்போகும் இளவரசரை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அரசகுமாரர்கள் மேல் அவளுக்கு உள்ளூர் ஆத்திரம் இருப்பினும் அன்றைய கோலாகலத்திற்கு காரணமானவரை காணும் துடிப்பு அவளுக்கு இருந்தது. இளைய பிராட்டியார் குந்தவை தேவியார் மீன் மாடத்தில் இருப்பது வந்தியத்தேவனுக்கு தெரியும். ஒருமுறை சற்றென்று கண்டுவிட்டான் என்றாலும் மீண்டும் அப்பக்கம் திரும்பாமல் வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருந்தான். மதுரன் கண்டரன் அவன் அருகே வரும்போது உற்சாகமாக ஏதாவது பேசி அவனை நகைக்க வைப்பதும் பிறகு மௌனமாக இளவரசர் வருகையை எதிர்பார்த்து விழியே கோட்டை வாயிலிலே நிறுத்தி இருப்பதுமாக நின்றிருந்தான். பழுவேட்டரையரின் முகத்தில் ஒருவித சலனமும் இல்லை. ஆனால் அவர் இதயத்தில் புரிய முடியா படபடப்பு. அவர் அவ்வப்போது பணியாட்களுக்கு ஏதோ உத்தரவிடுவதும் பிறகு மன்னரிடம் பேசுவதுமாக நின்று கொண்டிருந்தார். ஊர்வலம் அரண்மனையை நெருங்கும் ஒளி பலமாக கேட்டது. படை வீரர்கள் இருபுறமும் அணிவகுத்து நின்று விட்டனர். வாத்திய கோஷ்டியினர் தத்தமது இடங்களிலே போய் நின்று கொண்டனர். பன்னீரும் மலர்கூடையும் ஆரங்களும் ஏந்தி நின்றோர் ஆயத்தமாயினர். அரண்மனை முரசம் வேகமாக முழங்கியது. எல்லோர் கண்களும் யானை மீதிருந்த அருண்மொழியை நோக்கினர். மங்கள முழக்கம் எழுந்தது. மாறிபோல் மலர் தூவப்பட்டது, மலைபோல் பன்னீர் தெளிக்கப்பட்டது. இளவரசர் நடந்து வர பாதையில் பட்டு துணி விரிக்கப்பட்டது. பட்டத்து யானை மெல்ல கீழே குனிந்தது. அருண்மொழி யானை மீதிருந்து இறங்கினார். மதுரன் கண்டரனும் பழுவேட்டரையரும் வந்தியத்தேவனும் அருண்மொழி அருகே சென்றனர். அருண்மொழி, வந்தியத்தேவா, நலமா என்று கூறியவாறு வந்தியத்தேவனை தழுவி கொண்டார். வாத்திய ஒளிகளுக்கு இடையே வாழ்த்தொளிகளுக்கும் இடையே அவர்கள் பேசியது எவர் செவியிலும் விழவில்லை. கோலாகலமாக மக்கள் குதூகல வரவேற்பு நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே மீன் மாடத்தில் இன்பவள்ளி வைத்த கண் வாங்காமல் அருண்மொழியையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்களை மலர விரித்து பார்த்தாள். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். ரத்தின வியாபாரி போல் தோன்றுகிறதே என்ற பரபரப்பான எண்ணம் அவள் உள்ளத்தை எழுந்தது. தன் மார்பு மாலையோடு சேர்த்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்த ரத்தினக்கல் மோதிரத்தை ஒரு தடவை பார்த்து கொண்டாள். குமரன் வர கூவாய் குயிலே என்று பாடலை அவள் மெல்ல முணுமுணுத்தாள். நான்கு பெண்கள் ஆரத்தி சுற்றி திருஷ்டி கழித்ததையும் அவள் பார்த்தாள். பட்டத்து ராணி லோகமாதேவி நெற்றியில் திலகமிட்டு வரவேற்றதைக் கண்டாள். அருண்மொழி மெல்ல மன்னர் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் உருவம் இன்பவள்ளியின் கண்களிலே ஒளி மங்கியும் ஒளி வீசியும் மாறி மாறி தெரிந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.